الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ذلك خير للذين يريدون وجه الله وأولئك هم المفلحون صدق الله العظيم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் சலாமும் எம் உயிரில மேலான ஹலரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சாபியூன்கள் சபூ சாபியூன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கின்றேன். நாளைய மறுமை நாளே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாழ்த்தப்பட்டிருக்கிறானோ அத்தகைய எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் அல்லாஹ் இம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை தனி மனிதனாக ஆக்காமல் எங்களுக்கென்ற ஒரு தாய் தகப்பனை தந்து எங்களுக்கென்ற உறவுகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் முதலாவதாக தாயை சந்திக்கிறான், இரண்டாவதாக தகப்பனை சந்திக்கிறான், மூணாவதாக தன்னுடைய இரத்த உறவுகள் தன்னுடைய இரத்த சகோதரர்களை சந்திக்கின்றான், சகோதர சகோதரிகளை சந்திக்கின்ற அவன் அதற்கு அடுத்ததாக தாய் வழி தன்னுடைய தந்தை வழி என பல உறவுகளை சந்தித்துக் கொள்கிறான். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லிம் தனித்து வாழ முடியாதவன் அல்லது தனித்து வாழ கூடாதவன், அவன் சமூகமாக அவன் குடும்பமாக அவன் ஒரு ஜமாஅத்தாக வாழ வேண்டும் என இஸ்லாம் போதிக்கிறது. எனவே தமது உபகாரம் தங்களுடைய உதவி தன்னுடைய மனைவி பெற்றோர் பிள்ளைகளோடு சுருங்கி விடாமல் அது இரத்த உறவுகளுக்கும் எங்களுடைய முஸ்லிம் உம்மத்துக்கும் போய் சேர வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பந்தத்துக்கு உதவுகின்ற விஷயத்தை பூமியோடு ஒப்பிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரத்த பந்தம் உபகாரம் செய்தல் என்ற நீர் ஊற்றப்படுகின்ற போது அங்கிருந்து அன்பு தூய்மையினும் கனியை நாம் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, சதக்காக்கள் அன்பளிப்புகள் நன்கொடைகள் சதியாக்கள் என்று நாங்கள் அள்ளி வாருகின்ற போது அப்போது அந்த உறவினரிடமிருந்து நாம் பெறக்கூடிய கனி எதுவென்றால் அன்பும் தூய்மையும் பரஸ்பரமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போன்று அந்த உறவு முறையை துண்டித்து வாழ்வதால், அந்த உறவு முறையை கவனிப்பாவதால், ஒதுக்கி வாழ்வதால் நாங்கள் அந்த உறவு முறை அந்த பூமி காய்ந்து அதாவது கோபத்தையும் வஞ்சத்தையும் உள்ளத்திலே விதைத்து விடுகிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கின்ற செல்வங்கள் மூலமாக உறரை வாழ வைக்க வேண்டும். அதே மிக முக்கியமாக எம்முடைய உறவுகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அர்ஹாம் என்பவர்கள், அதாவது உறவினர்கள் என்பவர்கள் மனிதர்களின் பரம்பரையோடு சம்மதப்படுகின்றவர்கள். அது தாயினுடைய பரம்பரையாக இருக்கலாம், அல்லது தந்தையுடைய பரம்பரையாக இருக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த அர்ஹாம் உறவினர்கள் சில வேளை எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் வாரிசுரிமையை பெறுவார்கள், சிலர் பெறமாட்டார்கள். அன்பானவர்களே, அந்த அளவு அவர்கள் பெருமதியானவர்கள். வேறெந்த மதங்களிலும் அதாவது மூன்றி அதற்கென்று தனித்துவமான சிறப்புகளை கொடுக்காத அளவுக்கு இஸ்லாத்திலே இந்த இரத்த உறவுகளை கண்ணியப்படுத்துகின்ற விஷயத்திலே இஸ்லாத்திலே ஏராளமான விடயங்கள், அதற்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் ஒட்டி வாழாத போது ஏராளமான விளைவுகள் ஏற்படும் போன்ற விடயங்களை இஸ்லாத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உறவுகளை மதிப்பது என்பது சிலர் நினைக்கிறார்கள் முஸ்லீம்களாக இருந்துவிட்டால் மாத்திரம்தான் அந்த உறவுகளை நாம் மதிக்க வேண்டும் என்று. சில வேளை நாங்கள் இடையிலே இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கலாம். நாங்கள் ஒரு பிறக்கின்ற போது ஒரு தாய் சாப்பன் எங்க ஆபிராக இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருந்து இடையிலே எங்களுக்கு களிமா சொல்லி இந்த இஸ்லாம் கிடைத்திருந்தால், அன்பானவர்களே, நாம் எங்களுடைய உறவினர்கள் சில வேளை அது காபிரானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. அன்பானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்விலே உறவினர்கள் என்று சொல்கின்ற போது அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாமல் இருக்கலாம். அவர்களோடு அன்பாக பரஸ்பரமாக நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் அறிவுறுத்துகின்றது. அல்லாஹ் அருளியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானே ரஹ்மான், நானே இரக்கமான ரஹ்மான், நான் ரஹீமை இந்த இரத்த பந்தத்தை படைத்தேன், அதற்குரிய பெயரை எனது பெயரிலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். எனவே யார் அந்த இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன். யார் இந்த இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளாமல் நானும் துண்டித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான். எனவே அன்பானவர்களே, இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற போது, அவர்களை கவனிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அருக்குடைகளை அள்ளி வாழுகிறான். அல்லாஹ் அன்பிலே நாம் எல்லாம் ஆளாகிக் கொள்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கவனிப்பு எப்போதும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்ற போது, உறவு முறைகளை கவனிக்காமல் வாழ்கின்ற போது நிச்சயமாக நாம் நாளைய மறுமையிலே கை செய்தவான்களாக மாறுவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். திருமண உறவு முறை ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இரத்த பந்த உறவு முறை ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டு உறவு முறையும் இருக்குது. இந்த இரண்டு உறவு முறைகளிலும் இரத்த உறவு பந்தம் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தங்கள் மிகவும் முக்கியமானவர். இந்த இரத்த பந்தங்கள் நாளைய மறுமையிலே தாக்கம் செலுத்துவார்கள். உதாரணமாக திருமண முறையிலே ஒரு உறவு வருகிறது, ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், அந்த மாப்பிள்ளைக்கான ஒரு மணமகளை தேட வேண்டும். நாம் ஒரு தூரத்து ஊரிலே பார்த்திருக்கிறோம், ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்னதாக மணமகளுடைய பெயர் தெரியாது. அந்த மணமகளுடைய தந்தை தாய், தாய் தந்தை இருவருடைய பெயரும் தெரியாது, உறவுகளுடைய பெயர் தெரியாது, இடங்கள் தெரியாது. ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் தான் தெரிய வருகிறது இவருடைய பெயர் இப்படித்தான், உங்களுடைய தந்தை இவருதான், உங்களுடைய தாய் இவருதான், இவங்களோட ஊர் இதுதான் என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் இரண்டு மூன்று மாதத்துல அந்த திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் முன்னபின் நடந்தா, சில வேளை தலாக்கில் அந்த திருமணம் முடிஞ்சிவிட்டால், கண்ணியமானவர்களே, அந்த உறவு துண்டித்தால் துண்டித்ததுதான். ஆனால் எங்களுடைய உறவு முறை இருக்கிறதே, இரத்த உறவு முறை இருக்கிறது, அது ஒருபோதும் துண்டிக்கப்படாத உறவு. சில வேளை நாம் எங்குதான் சென்றாலும் நிச்சயமாக நாளைய மறுமையில் அல்லாஹ் அந்த உறவு முறையை விசாரிக்க போகிறான். இன்று சமூகத்தில் நாம் சிலரை பார்க்கிறோம், மூணு சகோதர சகோதரிகள் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அதிலே ஒருவருக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான். இரண்டு பேர் சாதாரண வயதில் சாதாரணமாக பொருளாதாரத்தை தேடக்கூடியவர் என்று வைத்துக் கொள்வோம். இதுல என்ன செய்கிறார் என்றால், நடுத்தரத்திலே உள்ள ஒரு சகோதரி, அந்த சகோதரி நல்ல ஏழ்மையிலே வாழக்கூடிய ஒருவர், நல்ல வசதிக்கார சகோதரி என்ன செய்கிறார், தன்னுடைய உறவினர் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதற்காக வண்டி அள்ளி அள்ளி வாழுகிறார், கவனிக்கிறார். என்றால் வேறு யாரும் அவரது சதக்காக்கள் உதவிகள் செய்ய தேவையில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த சகோதரிக்கு அந்த சகோதரி தருணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏனே இன்னும் ஒரு சகோதரி இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தில்லையே, என்னை சாதாரணமா அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதனால் நான் கொடுக்க தேவையில்லை, வசதி உள்ள என்னுடைய சகோதரி என்னுடைய உறவினரை பார்த்துக் கொள்கிறார், அதனால் நான் கொடுக்க தேவையில்லை என்று இவர் யோசிக்க கூடாது. அன்பானவர்களே, அந்த சகோதரி வசதிக்காரவள் அவள் கொடுத்தால், நான் அவளுக்கு கொடுக்க தேவையில்லை என்று முடிவை நாங்கள் எடுத்து விட்டால் அது தவறான முடிவாக இருக்கிறது. நாளை மறுமையை நாள் எல்லாம் விசாரிப்பார், உன்னுடைய சாச்சா, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய நானா, நீ கொடுத்தாயா இல்லையா என்பதை அல்லாஹ் கேட்க போகிறார். அவர் வசதிக்கார, அவர் கொடுத்தார் என்பதல்ல உங்களுக்கு கேள்வி. உங்களுடைய உறவினர்களை நீங்கள் அரவணைத்தீர்களா இல்லையா, நீங்கள் கொடுத்தீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க போறார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அப்படி அள்ளி வாருகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு நினையாத புறத்தால் நிறைய உதவிகளை தருவார். அன்பானவர்களே, இந்த சமூகத்திலே நிறைய பேர் உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரத்த உறவுகள், ஒரே வயிற்றிலே இருந்து வந்தவர்கள் கொடுப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கைபிடித்துக் கொண்ட மனைவியோ அல்லது சகோதரியாக இருந்தால் அந்த சகோதரி கைபிடித்துக் கொண்ட அந்த கணவனோ கொடுப்பதற்கு விருப்பம் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படி யாரெல்லாம் தனக்கு கிடைத்திருக்கின்ற துணைவிகளை வைத்துக் கொண்டு, தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த குடும்பத்தால் வந்த உறவுகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய இரத்த உறவுகளை தூரமாக்குகின்றார்களோ, நாளைய மறுமையிலே அவர்கள் அவ்விடத்திலே மாற்றிக் கொள்வார்கள். அன்பானவர்களே, எந்த உறவுகள் வந்து குறுக்கிட்டாலும், பணம் தான் வந்து குறுக்கிட்டாலும், ஆட்சி தான் வந்து குறுக்கிட்டாலும், இந்த இரத்த பந்தங்களுக்கு உதவி செய்வதை நாம் நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுகின்றீர்கள், அது உங்களுக்கு ஒரு கூலிதான் கிடைக்கும். ஆனால் இரத்த உறவுகளுக்கு, உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு உதவி பண்ணுகின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு இரட்டை கூலியை வழங்குகின்றார். அது என்ன இரட்டை கூலி? ஒன்று, நீங்க கொடுத்த சதகா, சதகாவுடைய கூலி அல்லாஹ் உடனே உங்களுக்கு எழுதுகிறார். இரண்டாவது கூலி, உங்களோட உறவினர்களை, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த அரவணைத்த அவர்களை கவனித்த கூலி அல்லாஹ் தருகிறான். எனவே அன்பானவர்களே, நாம் மற்றவர்களை வாழ வைக்கின்ற போது, சதக்கா கொடுக்கின்ற போது உறவினர்களுக்கு அது சதக்காவாக மாத்திரம் அமையாமல் சதக்காவாகவும் ஏழை எளிய மக்களை அரவணைத்தவர்களாகவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்துவிடுகிறான். எனவே அன்பானவர்களே, இதை சொல்லுவர்கள் என்றால், இன்று சமூகத்திலே உள்ள நிறைய தனவந்தர்களை நாம் பார்க்கிறோம், எல்லாரும் அல்ல, ஓர் சிலர் தன்னுடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் ஏழையாக இருக்கின்ற போது, தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒரு திருமணத்தை உயிரிழப்பிலே பசார் பசாராக சென்று வசூல் பண்ணி திருமணம் முடிக்கின்ற அளவுக்கு அந்த ஏழையை கெஞ்சுகிறார். ஆனால் குடும்பத்திலே உள்ள வசதிக்காரர் அந்த உறவினரை பார்க்காமல் இருக்கிறார் என்றால், நாளைய மறுமை நாளிலே அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பணக்காரர் நாளைய மறுமை நாள் அல்லாஹ்வுடத்திலே மாட்டிக்கொள்ள போகிறார். கண்ணியமானவர்களே, ஊருக்கு உதவி செய்யுங்கள், அயலவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மாட்டு மதத்தவர்களுக்கு நட்புறவை பேணுவதற்கு அவனை சகவாழ்வுக்கு அவனை உதவி செய்யுங்கள். முதலாவதாக உறவுகளை பார்க்க வேண்டும். உறவுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பின்னால் தான், தன்னுடைய உறவுகளுடைய பசியை தீர்த்ததற்கு பின்னால் தான் பிறருடைய பசியை தீர்க்க வேண்டும். மாணவர்களே, இன்று எமது உம்மத்திலே விடப்படக்கூடிய மிக முக்கியமான தவறுகளே ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் வேணும் என்ற ஆசை இருக்கிறதோ, யாரெல்லாம் தேடக்கூடிய செல்வம் கொஞ்சம்தான் ஆனால் அதில் நிறைய பரக்கத்து வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தார்கள். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், குர்ஆன் ஓதுவதுதான் இபாதத், தொழுவதுதான் இபாதத், பள்ளி உலக வந்திருப்பதுதான் இபாதத், இத்திகாப் இருப்பதுதான் இபாதத். ஆனால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை சேர்ந்து வாழ்கின்ற இபாதத் இருக்கிறது, இந்த வணக்கம் இருக்கிறது, சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல, உங்களுடைய ஆயுளை கூட்டுகின்ற வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப யாருடைய ரிசுக்கிலே விசாலம் ஏற்பட வேண்டும் என்று தேடக்கூடிய செல்வம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிலே நிறைய வேலைகளை சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தரக்கூடிய பணத்திலே வரக்கத்து இருக்கின்ற அளவுக்கு யாருக்கெல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? இன்னும் சொல்லல்லாஹ் சொன்னார்கள், ஆயுளையும் வரக்கத் குறைந்த காலம் வாழ்ந்தாலும் அந்த ஆயுளையும் அல்லா வரக்கத் அல்லது நீண்ட காலம் வாழ்ந்தாலும் நீண்ட கால ஆயுளையும் அல்லா வரக்கத் அந்த வரக்கத்து யாருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்களோ அவர்கள் உறவினர்களோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இந்த இரத்த உறவுகள் என்னென்ன காரணங்களுக்காக பிரிஞ்சிருக்கிறார்கள்? சிலர்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள் பொறாமைக்காக. ஒரே தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர்கள், ஒரே வயிற்றில் இருந்து நாங்கள் பிறந்தவர்கள், ஆனால் திருமணம் முடித்து இருக்கின்ற ஒரு கணவர் வசதிக்கார, அதனால் அந்த குடும்பம் அப்படியே வசதியாகிவிட்டதே. வசதியாகிறதுக்கு பின்னால் ஏனையவர்கள் அவரை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிடுகின்றார்கள். பிறகு யோசிக்கின்றார்கள், எனக்குள்ள செல்வத்துக்கும் எனக்குள்ள பலத்துக்கும் எனக்குள்ள அதிகாரங்களுக்கும் நான் ஏன் என்னை சின்ன உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும்? அவர்கள் இன்னும் ஏழ்மையாகத்தானே இருக்கிறார்கள் என்று சில வேளை உள்ளத்திலே பொறாமைகள் தூண்டலாம். கண்ணியமானவர்களே, அந்த பொறாமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே, யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைக்கு கூலி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல வருடங்களாக செய்த இபாதத்தை எல்லாம் அழித்து சாம்பலாக்கி விடக்கூடிய ஒரு பயங்கரமான நோய்தான் பொறாமை. யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ அவங்க செய்யக்கூடிய நன்மை எல்லாம் நெருப்புல நாங்க போடுறோமே விறகு, அந்த விறகு போட்டா சாம்பலாகும், அதை போல செய்த நன்மை எல்லாம் முகவர் இல்லாம அந்த பொறாமை என்ற பாவம் எல்லா நன்மைகளையும் சுட்டு நாசமாக்கி விடும், திண்டு விடும் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே, பிறருக்கு தர்மம் கொடுக்கிறோம் சொல்லி காட்டுற எண்ணத்தோடு கொடுக்காதீர்கள். யாரெல்லாம் சொல்லி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க யாரும் தர்மம் செய்ய வேண்டாம். சொல்லி காட்டக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவங்க தர்மம் செய்யுங்க, நிச்சயமா அது கூலியை தருவான். இன்னைக்கு நிறைய உறவினர்களை சமூகத்துல பாக்குறோம், கொடுத்து கொஞ்சம் ஒசக்க வந்ததுக்கு பின்னால ஒரு தரத்துக்கு வந்ததுக்கு பின்னால நிறைய பேர் சொல்ற, நான் கொடுத்த பணத்தாலதான் இவர் நல்லா இருக்கிறாரு, நான் கொடுத்த பணத்தாலதான் இவர் தொழில் செய்யறாரு. கண்ணியமானவர்களே, இப்படி யாரும் சொல்லக்கூடாது. பொறாமை இருக்குதே யாரும் விட்டு வைக்காது. ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணட்டுக்குள்ளே தள்ளி விட்டார்கள். கண்ணியமானவர்கள், ஏன் காரணம்? பொறாமை. பொறாமை உறவுகளை கூட பார்க்காதே. காபில் ஹாபில் உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்ட ஒரு ஆசையின் காரணமாக காபில் தன்னுடைய சகோதரன் ஹாபில், அதாவது ஹாபிலை கொலை செய்கிறார் பொறாமையினால். கண்ணியமானவர்களே, எனவே பொறாமை இருக்கிறதே சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. இபிலீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்ததன் காரணமாக கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவனை அந்த கூட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தினான் பொறாமையினால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத இபிலீஸ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பொறாமையின் விளைவாக சில வேலைகளை செய்து அந்த இடத்திலே அவர்களை வெளியேற்றுகின்ற அளவுக்கு அவருடைய பொறாமையை வேலை செய்து. அன்பானவர்களை, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே யாருடைய உள்ளத்திலேயே வந்துவிடக் கூடாது. பொறாமை என்ற ஒரு சிந்தனை உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நாங்கள் உறவினர்களை கவனிக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் கொடுத்தாலும் வேண்டாம் வெறுப்போடுதான் கொடுப்போம், அந்த தர்மத்துக்கு நன்மை கிடையாது. எனவே இன்று உறவுகள் எதனால் பிரிகிறார்கள் என்றால் பொறாமையினால் பிரிகிறார்கள். இன்னும் சில சில சின்ன பிரச்சனைகளால் பிரிந்து கொள்கின்றார்கள். எதனால்? காணி பிரச்சனை. எனக்கு வரவேண்டிய காணியில ஒரு பகுதியை என்னுடைய தந்தை தரல, அதனால நான் அவரோட பேச மாட்டேன். அல்லது அடுத்த வீட்டுக்கு பொன் பார்க்க வந்தாங்க, எனக்கிட்ட செல்ல இல்ல, அதனால நான் அவங்கள வீட்டுக்கு போற இல்ல. அல்லது வெளிநாட்டுல இருந்து பேகேஜ் வந்துச்சு, அதுல சாமான பொருட்கள் எல்லாருக்கும் பங்கு வச்சாங்க, அதுல எங்கட வீட்டுக்கு வர இல்ல, அதனால நான் அவங்களோட பேச மாட்டேன். கண்ணியமானவர்களே, அல்லது ஒரு விருந்து கொடுக்கறாங்க, அந்த விருந்து வீட்டுக்கு எனக்கு அழைப்பு தரல, அதனால நான் என்ன செய்வேன்? அவங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன். அல்லது அரசியல் விஷயங்கள், அவர் ஒரு கட்சிக்கு வேலை செய்யறாரு, நான் ஒரு வேற கட்சியில் இருக்கிறேன், நான் ஒரு வேற அரசியல்வாதியா இருக்கிறேன், அதனால அவருக்கும் எனக்கு ஒத்து போகாது, ஏந்த தர்மம் அவருக்கு போகாது, ஏந்த அந்த அரசியல் கட்சியில் உள்ளவருக்கு தான் நான் கொடுப்பேன் என்று சில மக்கள் என்ன செய்யறது, கண்ணியமானவர்களே சொந்த உறவுகளை கூட துண்டித்து வாழ்கின்ற நிலைமையை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அழகாக தெளிவாக சொன்னார்கள், பிறவி எங்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்பதற்காக பிறவி உபகாரம் செய்வதல்ல, உபகாரம் செய்வது வருகிறான் என்பதற்காக நாங்கள் போகிறோம், தருகிறான் என்பதற்காக அவனை நாங்கள் கொடுக்கிறோம், எங்களுக்கும் சொல்லுகிறான் என்பதற்காக நாங்கள் சொல்கிறோம், எனக்கும் உதவி பண்ணுகிறான் என்பதற்காக உதவி பண்ணுகிறோம், இதுவல்ல உதவி விவகாரம். எங்களுக்கு தராவிட்டாலும் நாங்கள் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு சொல்லாவிட்டாலும் நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு சதக்காக்கள் அன்பளிப்புகள் வழங்காவிட்டாலும் நாங்கள் அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதுதான் பிரதி உபகாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் மன் கதாக், உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும், நீங்க வானா வானாம்னு ஒரு சைட்ல போனாலும், நீங்க அவங்களோட பின்னால போய் சலாம் சொல்லுங்க, இதுதான் இஸ்லாம் சொல்லித்தார அழகான வழிமுறையா இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, உறவு முறை என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த உறவு முறைகளை எல்லோரும் பேணிக் கொள்கின்ற போது அல்லாஹ் நிறைய நலவுகளை தருகின்றான். அதிலே மிக முக்கியமான ஒரு நலவு தான் இந்த உலகத்திலே தேடக்கூடிய செல்வங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். எங்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் நலவை கூட்டுகிறான், தீயதை குறைக்கிறான், தீயதை அப்படி அல்லாஹ் மறைத்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, சுவர்க்கத்துக்கு என்னை நுழை வைக்கக்கூடிய, நரகத்திலே இருந்து என்னை தூரமாக்கக்கூடிய ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்ட போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வணக்கங்களை சொல்லிக் கொடுக்கையில, இரவு முழுக்க நீங்க நின்று வணங்கணும், பகல் முழுக்க நோம்பு பிடிக்கணும், நிறைய பொறுவானதனும் என்ற இபாதத்தெல்லாம் பெரிய அளவுல சொல்லிக் கொடுக்கையில சுருக்கமாக சொன்னார்கள், நீங்க அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை இணை வைக்காம அல்லாஹ் வணங்கணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்த கொடுக்கணும், அதனோட சேர்த்து முக்கியமான ஒரு இபாதத் இதையும் நீங்க செய்யணும். உங்களோட உறவுகளோட சேர்ந்து வாழணும். நீங்க எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் ஹஜ் செஞ்சாலும், நீங்க எவ்வளவுதான் அல்லாஹுக்கு வணக்கம் செஞ்சாலும், எவ்வளவுதான் ஜகாத்த கொடுத்தாலும், உறவு முறைகளோட சேர்ந்து வாழாத போதோ, உறவு முறைகளை கவனிக்காத போதோ சுவர்க்கம் நுழைய முடியாது. இந்த ஹதீஸ் சொல்கின்ற செய்தி கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபாதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல், நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், வல் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள், வழிப்போக்கருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்துக் கொள்ளுங்கள். இது மூன்றிலும் அல்லாஹ் முதலாவது சொல்லுகின்றான், எங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு முதலாவது அவருடைய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். அவருடைய உரிமை என்ன? அவர்களுக்கு உதவுவது, அவர்கள் நல்ல முறையில் நடப்பது, அவருடைய நிலைமைகளை அறிந்து நல்ல முறையில் நடந்து கொள்வது. இப்படி நீங்கள் செய்து கொண்டால் என்ன தெரியுமா நடக்கும்? ذَلِكَ خَيْرٌ لِّلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதுதான் நல்ல காரியம். எது நல்ல காரியம்? இந்த உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து விடுவது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அதே போன்று இப்னு ஸபீல் வழிப்போக்கருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை நல்ல முறையிலே கொடுத்து விடுங்கள். வல துபஸிரு தப்தீரா, நீங்க வீண் விரயம் செஞ்சு விடவேனா? கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துக்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. நீங்க வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். நீங்க ஒரு செல்வந்தனாக இருந்தால் கண்ணியமானவர்களே, வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். அந்த செல்வந்தத்தின் மூலமாக உங்களுக்கு கீழே உள்ள குடும்ப உறவினர்கள் ஏழை எளிய மக்களாக இருந்தால், மிஸ்கீன்கள் இருந்தால், அவர்களுக்கு இந்த செல்வத்தை கொடுங்கள். உங்களுக்கு மேலதிகமானதை நீங்கள் தேடி வீண் விரயம் செய்து சைத்தானுடைய நண்பராக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டாம் என்று செய்தி அல்லாஹ் புத்திமதியாக சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன செய்தி? நீங்க ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் உதவ வேணும், அதில் முதன்மையாக அவனுடைய குடும்ப உறவுகளை முற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்லுகின்ற புத்திமதி என்ன தெரியுமா? செல்வம் அதிகமாக இருந்தால் வீண் விரயம் செய்துவிட வேண்டாம், அதை பிரயோஜனப்படுத்துங்க. நிறைய கஞ்சிகளை காட்டி அப்படியே காட்டுல வீசிடாதீங்க, அப்படியே காலில் கொட்டிடாதீங்க. எத்தனையோ மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, நிறைய பெட்டிசை வாங்கி அடுத்த நாள் நாய்க்கும் அப்படியே வெளியில வீசி விடாதீங்க. எத்தனையோ மக்கள் நோம்பு சரக்கு ஒரு பெட்டிசு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் சகர் செஞ்சிக்க வசதி இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் மூணு நேரம் சாப்பிட்டுக்க வசதி இல்லாம இருக்கிறாங்க. மேலதிகமாக சாப்பாடுகளை வாங்கி உணவுகளை வாங்கி நீங்க அநியாயமாக வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, எனவே நாம் யாரும் வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே போன்று உறவினர்கள் மூலமாக ஏதாவது மனது நொந்திருந்தால், உறவினர்களுடைய உள்ளத்தை உடைத்திருந்தால் நாங்கள் மன்னிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மன்னிப்பை பாருங்கள், அந்த உறவுகளை அந்த சகோதரர்களை மன்னித்தார்கள் இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாவுடைய உயிரை விடவும் எங்கட உயிர் பெருசா? ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள இட்டு கட்டினாங்க. கண்ணியமானவர்களே, அவங்கட மானத்தை விடவும் எங்கட மானம் பெருசா? மன்னிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்னென்ன வார்த்தையில சொன்னான். இன்னொரு அண்ணன் எவ்வளவு வார்த்தையில சொன்னார்கள், மன்னித்தார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் நாங்க பெரியவங்களா? கண்ணியமானவர்களே, மன்னிப்போம். மன்னிப்பதால் ஒரு மனிதன் தாழ்ந்து போவது கிடையாது, அவன் உயர்வடைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் சதக்கா கொடுக்கிறாங்களோ, சதக்கா கொடுக்கும் போது பொருள் குறையிற மாதிரி வரங்கோ, மானா குறையறில்ல, பொருள் கூடும். நாங்க யாரையாவது மன்னிச்சா நாங்க செகண்ட் ஆகிற மாதிரி விளங்கும். நான் இவன்ட்ட போயிட்டேனே சலான் சொல்ல, ஏ இந்த தரம் என்ன, இவன்ட்ட ஒண்ணுமே இல்லையே. கண்ணியமானவர்கள் சைத்தான் அப்படி காட்டுவான். ஆனா கண்ணியமானவர்கள், நாங்க செகண்ட் ஆகிற, நாங்க உயர்ந்து போறோம். கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில நாங்க தான் சூருக்கம் போறதுக்கு முந்தி கொள்கிறோம். இந்த உலகத்துல வரட்டு கௌரவங்களுக்காக இப்பொருளோட கோபிச்சுட்டு பேசாம இருந்தா நாளைய மறுமை இலைகளுக்கு தூரத்துக்கு போகலாம். யாரெல்லாம் முதலாவது சலான் சொல்றாங்களோ அவங்கதான் அந்த ரெண்டு பேர்லயும் முதலாவது தூரக்கம் போவாரு. எனவே கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் குரோதங்கள் விரோதங்களை உள்ளத்துல வச்சு பேசாம இருக்கிறீங்களோ, இந்த ஜும்மாவுடைய தினத்தோட சலான் சொல்லி பேசிக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இன்னும் ஹதீஸ்களை நாங்க ஏராளமாக பாக்குறோம். அதாவது அதிகமாக ஒரு மக்களை சந்திச்சா முசாபா செஞ்சு கொடுற சலா சொல்லிக் கொடுற ஏன் காரணம்டா, மனிதன் பெருமையிலிருந்து அப்படியே பாதுகாக்கப்படுகிறான், அவனுக்கு தாழ்வு தங்குவது. கண்ணியமானவர்களே, அதிகமாக பணக்காரர்கள் சலா சொல்ல வேண்டும், அதிகமாக பொறுப்புல உள்ளவங்க சலா சொல்ல வேண்டும். நிறைய பேர் அழகா சலா சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, ஆனா பொறுப்புகளுக்கு வந்ததுக்கு பின்னால சலாத்தை காணலாது. நிறைய பேர் நல்லா சலா சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, பணக்காரனாகினா அவரை சலாத்தை காணலாது. கண்ணியமானவர்களே, புகாக்கள் வளமாக்கள் அழகாக அழிவித்துவாராங்க ஒரு புத்திமதி. யாருக்கெல்லாம் செல்வம் அறிவு கூடுதோ அவங்க ஏண்ட அளவு அவங்களோட கீழே உள்ள மக்களோட அவங்க நட்பை ஏற்படுத்துறதா? நம்ம ஒரு பணக்காரனுக்கெல்லாம் ஏராளமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான்டா, அந்த பணக்காரன் அவங்களை விட மேலே உள்ளவங்களை பார்க்க கூடாது. ஒரு லட்சாதிபதி ஒரு மல்டி மில்லியனை பார்க்க கூடாது. ஒரு மல்டி மில்லியன் சாதாரண லட்சக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கான லாபம் தரக்கூடிய மக்களை அப்படியே கீழே கீழே தான் பார்க்கும். நாங்க ஒரு வாகனத்துல ஓடுறோமா? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் புட் சைக்கிள் போறவங்களை, கொஞ்சம் ரெண்டு ரோத மோட்டர் சைக்கிள் போறவங்களை கொஞ்சம் பார்த்து. கண்ணியமானவர்களே, நாங்க கார் உழுக்க இருந்து எவ்வளவு ஏசி போட்டுட்டு வெயில் ஒண்ணு மேலுக்கு படாம எங்களோட உடம்பு கருக்காம நாங்க போறோம். பாருங்களே, இவங்களை எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் செய்யறாங்க, வெயில்ல பெய்யுற மழைக்கு நலையறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி யோசிப்போம். கீழ்த்தரத்துல உள்ள மக்களை யோசிச்சா அல்லாஹ் எங்களை உயர்த்துவான். அல்லாஹ் அந்த செல்வத்தின் மூலமாக மற்ற மக்களை வாழ வைப்பான். நாங்க மேல உள்ளவங்களை பார்த்துட்டு போனா அந்த செல்வத்தால ஏனைய மக்களை வாழ வைக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்றார், ஏன்ற அளவு அல்லாஹ் தருகின்ற செல்வத்தின் மூலமாக பிறரை வாழ வைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், சஹாபாக்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். நேரம் இடந்தராது சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்ற சில விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்புகின்ற போது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அனுப்புகின்ற போது அவர்களுக்கு பண்ணுகின்ற நசீஹத்திலே மிக முக்கியமான ஒரு நசீஹத், பிஸிலத்தில் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். நீங்க நபியாக இருக்கலாம்,
அல்லாஹ் உங்களை அனுப்பிய ஒரு நபியாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் காபிராக இஸ்லாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தியே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் புத்திமதியாக சொல்லுகின்ற செய்தியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார். இதனால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடையை கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆடை எவ்வளவு விருப்பமாக இருக்கும். அந்த விருப்பமான ஆடைய தன்னுடைய தாய் வழி சகோதரர் ஒருவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஆடைய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தாய் வழி சகோதரன் முஸ்லிக்காக இருந்தும் அவருக்கு தர்மம் செய்து விட்டார். இரத்த உறவுகளை பேண சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அதனால் தர்மம் செய்து விட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்படியமான ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, அவர்கள் ஒரு பயான் மஜ்மாவை அல்லது ஒரு ஒரு அதாவது மார்க்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மஜ்மாவை ஒன்று கூட்டுகின்ற போது சொல்லுவார்கள், புறப்பலமான நபித்தோர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது சபையிலே உறவு முறைகளை துண்டித்து வாழ்வோர் இருக்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க விரும்பமாட்டார்கள். பிரார்த்திப்பதற்கு முன்னதாக சொல்வார்கள், யாரெல்லாம் உறவு முறைகளை முறித்து இருக்கிறீர்களோ இந்த இடத்தை விட்டு நகர்ந்திருங்கள் என்று சொல்லி முதலாவது நசீகத்து பண்ணுவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முறை அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்ப ஒரு பெரிய ஒரு மஜ்மாவில் இருந்து கொண்டிருக்கின்ற போது சொன்னார்கள், யாரெல்லாம் உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இந்த சபையில் இருக்க வேண்டாம், சென்று விடுங்கள் என்று சொன்ன போது யாருமே செல்லவில்லை. இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மூன்றாவது முறையும் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் அந்த மஜ்மாவில் இருந்த ஒரு வாலிபல் இருந்து சென்று விட்டார். சென்று விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வந்து உட்கார்ந்தார். கண்ணியமானவர்களே, அப்போது அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னார், நான் எனக்கு நெருக்கமான இருந்த ஒரு உறவினரோடு நான் கோபித்திருக்கிறேன், அவருடைய உள்ளத்தை நான் உழைத்திருக்கிறேன், அதனால் நான் அவரிடத்திலே சென்று அந்த உறவினிடத்திலே சென்று சலாம் சொல்லி பேசிவிட்டு வந்திருக்கிறேன். இரண்டு வருட காலங்களாக நான் பேசவில்லை, அதனால் நான் இந்த மஜ்மாவில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அருள், எல்லோருக்கும் வரக்கூடிய அருள், தனிப்பட்ட என்னுடைய இந்த கோப விவகாரத்தின் காரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய அருள் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எழுந்து சென்றேன், ஆனால் இல்லாவிட்டால் இந்த விடயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அந்த வாலிபர் சொன்னார். கண்ணியமானவர்கள், எதை சொல்லவர்கள் என்றால், தாங்கள் கோபித்துக் கொண்டிருப்பது ஒவ்வொருடைய உள்ளத்துக்கு தெரியும், அது நிர்வாகத்துக்கு தெரியாது, ஆலிமுக்கு தெரியாது, அது ஹாபிஸுக்கு தெரியாது, அது குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே கண்ணியமான எங்களுடைய உள்ளத்துக்கு தெரியும் நாங்கள் யாரோடு நல்ல முறையில் நடக்கிறோம் என்று. எனவே யாரெல்லாம் பிறர்களோடு கோபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்க, அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களை உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகளையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஹுத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது, உறவு முறையை துண்டித்து வாழ்கின்ற போது சுவர்க்கம் நுழைய முடியாது, நரகம் போக வேண்டி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத காஃபியன், உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, உறவுகளோட கோபித்துக் கொண்டோ எவ்வளவுதான் இபாதை செஞ்சாலும், எவ்வளவுதான் நின்று வணங்கினாலும், எத்தனை குர்ஆன் தான் ஓதினாலும், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆபிதுன்னு சொல்லுவாங்க, இவர் சுவர்க்கவாதின்னு சொல்லுவாங்க, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுவர்க்கவாதின்னு சொன்னாலும் நீங்க உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தா அந்த சுவர்க்கம் சில வேளை உங்களுக்கு தடைப்படும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஏற்படக்கூடிய விளைவு எங்களை நல்லமல் கபூல் ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாத்தும் இன்னொரு ஜமாத்தும் அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல, உங்களை ரெண்டு நபர் பேசாம இருந்தா உங்களோட அமல் ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழன் நல்லாட்ட போற நாள், நாங்க பிடிச்ச நோம்பு, நாங்க செஞ்ச சதக்கா, நாங்க செஞ்ச திக்ர், நாங்க தொழுத தொழுவ எல்லாம் அல்லாட்ட போற நாள் திங்கள் வியாழன். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கும் விசேடமாக முழுமையாக அமல்கள் சேகரிக்கப்படுகின்ற நாள் திங்கள் வியாழன். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் வியாழ் அதிகமாக நோம்பு பிடிப்பாங்க. கண்ணியமானவர்களே, எனவே திங்கள் வியாழன் அந்த அமல் அல்லாட்டத்துல போகாது. யாரெல்லாம் கோபித்து முடிக்கிறீங்களோ உங்களோட அமல் உங்களோடதான். நீங்க நோம்பாரியா இருக்கலாம், உங்களோட அமல் உங்களோடதான். உங்களோட தலைக்கு மேல ஒரு ஜானம் உயராது. நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதலாம், உங்களோட குர்ஆன் திலாவத் உங்களோடதான். கண்ணியமானவர்களே, அது அல்லாட்ட போகணுமா, உறவு முறைகள் ஒரு நல்ல முறை நடந்து கொள்ளுங்க, சலான் சொல்லி கொள்ளுங்க. மூணாவது ஏற்பக்கூடிய விளைவுதான் கண்ணியமானவர்களே, உங்களுடைய ஆயுள் சுருங்கிவிடும்.
திடீர் திடீரென்று மரணம் வந்துவிடும், ஹார்ட் அட்டாக் சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே, ஆள் மௌத்தாகிடுவார். நோய்வாய்ப்பட்டு மரணமாகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறார். சில மனிதர்களுக்கு கொடுக்க கூடாதென்றே கடன் வாங்கியிருப்போம், ஆனா நோய்வாய்ப்படுகின்ற போது சில பேர் அந்த கடனை கூட அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நோயினால் தருகிறான். சில வேளை பள்ளி பக்கம் வரவே இல்லை, ஆனா அந்த நோயோடு நாங்க நியத்து வைப்போம், குணமாகினா எப்படியாவது நான் சொல்லு வந்தா குணமாக்கினா சொல்லுவாரு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு அநியாயங்களுக்கு சௌபா செஞ்சு வரலாம் நோய்வாய்ப்படுகின்ற போது, ஆனா திடீர்னு ஒரு மவுத்து வந்துட்டா ஒண்ணுமே செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாது. எனவே ஆயுள் சுருங்கிவிடும் உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா. அடுத்தது கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எந்தெந்த மஜ்மாவோட உறவுகளை துண்டித்தவங்க இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சாபம், அந்த முழு ஊருக்கும் சாபம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு துவா கேட்கிறோம், அல்லாஹ்யா அல்லாஹ் எங்களுக்கு மலையை தாயா அல்லாஹ், எங்கட கஷ்டத்தை நீக்கிறியா அல்லாஹ், அந்நிய மக்களால சோதனையா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளே எங்களுக்கு சோதனையா மாட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான் எங்களுக்கு சோதனை நினைச்சு கொண்டிருக்கிறோம், எங்கட பிள்ளையே வாப்ப மட பேச்சு கேட்கிறேன், எங்களுக்கு எதிரி இஸ்லாத்துக்கு எதிரானவங்க அல்ல, எங்கட வீட்டுக்குள்ளிருந்தாலும் எதிரிகளை உருவாக்கிட்டான், ஏன் எங்கட துவாக்கள் கபூலாக இல்ல. எனவே கண்ணியமானவர்களே, உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தவங்க எந்தெந்த மஜ்மாவில் இருக்கிறாங்களோ அந்த மஜ்மாவில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகாது. எனவே அந்த பதுவா அவருக்கு மட்டுமல்ல முழு ஊருக்கும் சார்ந்ததாக இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் சமூகத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள், அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய துஆ கபூலாகாமல் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வருடம் ஒரு மனிதன் கோபித்துக் கொண்டிருந்தான், ஒரு குறையாளி என்று சொன்னார். யாரெல்லாம் ஒரு வருடம் இன்னொரு சகோதரர் கோபித்துக் கொண்டிருக்கிறவங்களோ அவங்க கொலையாளி என்று சொல்லலாம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, யாரும் உறவுகளை முறிச்சு கொண்டிருக்காதீங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அந்த உலகத்திலே கொடுக்கின்ற தண்டனைகள்ல ஒன்றுதான் உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற விடை. எனவே உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா மறுமையில மட்டுமில்ல தண்டனை, இந்த உலகத்திலே தண்டனை. எங்கள வாப்பா அம்மாவை நாங்க பணம் கொடுத்து பாக்குறோமா, எங்கட பிள்ளைகள் ஒரு காலம் பணம் கொடுத்துதான் பாப்பாங்க. எங்கட தாய் தாப்பனு காலால உதஞ்சோமா, ஒரு காலம் எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு உதவிவாங்க, சந்தேகமே இல்லை. கண்ணியமானவர்களே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவோம், மற்றவங்களை வாழ வைப்போம், உறவினர்களுடைய தலையை தடவி வாழ வைப்போம். கண்ணியமானவர்களே, இன்னொரு வகையான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உறவினர்கள் வசதிக்காராக இருக்கிறார், கொடுப்பதற்கு ஒன்றுமே நாங்கள் தேவையில்லை, அந்த அளவு வசதியா இருந்தாலும் அவருடைய செல்வத்தை பார்த்து அல்ல நீங்க உதவி பண்ணுவது, அவங்க உறவினர் என்பதற்காக உதவி பண்ணுகிறோம். இன்னைக்கு சில மக்கள் சதக்காக்கள் அன்பளிப்புகளை கொண்டு கொடுக்கிற யாருக்கு, அவருக்கு இருக்குது நாம ஏன் கொடுக்கணும், அவர் ஒரு கோடீஸ்வரர் இல்லையா நாம ஏன் கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. கண்ணியமானவர்களே, சதக்கா என்பது பணக்காரர் பணக்காரர் இல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் சதக்கா கொடுக்கலாம். ஜகாத்தான் சில சரத்துகள், அதுக்குரிய சில நிபந்தனைகள் இருக்கு. நிறைய அன்பானவர்களே, சதக்காவிலும் மிக ஏற்றமான சதக்கா உறவுகளை கொடுக்கின்ற சதக்கா. சதக்காவுடைய குழியும் கழிச்சும் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த குழியும் கழிச்சும். எனவே அன்பானவர்களே, நான் மிக முக்கியமான சில விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். மிக முக்கியமான ஒரு இபாதத், உறவுகளை சேர்ந்து வாழ்கின்ற இபாதத். இந்த இபாதத்தை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். இந்த இபாதத்தை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இபாதத்தை செய்து நாளைய மறுமையிலே சுவர்க்கம் செல்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். இந்த இபாதத்தை செய்யாதிருந்து நாளைய மறுமையிலே நரகம் சென்று விடாதீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு நசீகத்தை பண்ணிக்கொண்டு ஹுத்பாவை முடித்துப் போகிறேன். அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியமாக கருதுங்கள். யாருடைய உறவினர்கள் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியமாக கருதி அந்த உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள். இன்னைக்கு சில நோயாளி நோய்வாய்ப்பட்டு விட்டு அவங்களோட குடும்பத்தாலேயே சில மக்கள் ஒதுக்கிடுற. அன்பானவர்கள், அப்படி யாரும் ஒதுக்கிடாதீங்க, அவங்கள பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலத்துல பார்க்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உறவுகளை சேர்ந்து உறவுகளை கவனித்து நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை பரிசாக பெற்றுக் கொள்கிற கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூசனி கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு எந்தெந்த உறவினர்கள் பிரிந்து கபூரிலே வாழ்கின்றார்களோ, யா அல்லாஹ், இந்த முக்கியமான ஒரு நாள் ஆசுராவுடைய நோம்பை நோட்டவர்களாக கேட்கிறோம், யா அல்லாஹ், அவருடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சலை ஆக்கி கொடுத்துருவாயாக, அவருடைய பாவங்களை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், உறவுகளை நாங்கள் கோபித்து நிலைமையிலே வாழ்ந்தால், உறவுகளை துண்டித்து நிலைமையிலே வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. வரக்கூடிய காலங்களில் ஏழை எளிய மக்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை அனைவருக்கு தந்துடுவாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக அனைவரையும் கபூசினி கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துரி சந்திரப்புத்தில களிமா அவர் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், செல்வங்கள் வர வர தாழ்மையாக செல்லக்கூடிய சிறந்த தவாது தன்மையுடைய மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லா, எங்களை தாய் தகப்பனுக்கு அதிகமாக துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிடுவாயாக. உறவினர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லா, நாங்களும் பிறரை நேசிக்கக்கூடியவராகும், புதர் மூலமாக நாங்களும் நேசிக்கப்படக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லா, யா அல்லா, அந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து, மௌத்து சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து, நாளைய மறுமையில் அல்லாஹ் கொடுத்து நல்லவர்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லா, இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிடுவாயாக. நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை பரிசாக தந்துடுவாயாக. நாளைய மறுமையிலே உறவினரோடு கூடிய பாக்கி தந்துடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. யா அல்லா, எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.